நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளை நம்ம கொடுத்துட்டு வர்றோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி, அவசியமான நிகழ்ச்சி, த நீட் ஆஃப் த ஆர் சொல்லலாம். இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, ரோட் சேஃப்டி, அப்புறம் டொமஸ்டிக் சேஃப்டி, ஸ்கூல் சில்ட்ரனுக்கு இந்த பாதுகாப்பு முறைகளை எப்படி கையாள்வது அப்படிங்கிற பயிற்சிகளை கொடுத்துட்டு வர்றாங்க வந்தே மாதரம் மாதவன் அவர்கள். இப்ப நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார்.
வணக்கம் மேடம்.
சார், வந்தே மாதரம் மாதவன், முதல்ல பெயர் காரணம் சொல்லுங்க.
வந்தே மாதரம்னா தாய் மண்ணே வணக்கம்னு அர்த்தம். அது நீங்களும் சொல்லலாம், நானும் சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் வாழ்க வளமுடன் எல்லாம் சொல்லுவாங்க ஃபோன் எடுக்கும்போது. நாம ஒரு வித்தியாசமா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி வந்தே மாதரம்னு விளையாட்டா ஆரம்பிச்சதுதான். இன்னைக்கு கெசட்லயும் பேர் மாத்தி வந்தே மாதரம் மாதவன் அப்படின்னு நண்பர்களாலையும் இண்டஸ்ட்ரியிலையும் தெரியற அளவுக்கு வளர்ந்துருக்கேன்.
சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க.
நான் வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேங்க, தீயணைப்பு பயிற்சி, பாதுகாப்பு பயிற்சி. பாதுகாப்புல நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ எல்லாத்துக்கான பயிற்சி கொடுக்கறதா என்னோட வேலை. பயிற்சி கொடுக்கறத மட்டும் முதன்மையா செஞ்சிட்டு இருக்கேன். அக்னிங்கிறது என்னோட கம்பெனி பேரு. இருந்தாலும் வந்தே மாதிரி அறியப்படுறதுனால ஷர்ட்ல கூட இந்த சிம்பல் இருக்கு.
எத்தனை வருஷமா கொடுத்துட்டு இருக்கீங்க சார்?
2000 ஆண்டுல இருந்து பயிற்சியாளருங்க. பாதுகாப்பு பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நான் கடந்த 5 வருடமா கொடுத்துட்டு வரேன். இது வரைக்கும் 2000 ப்ரோக்ராமுக்கு மேல பண்ணியிருக்கேன். சேஃப்டியில எல்லா விதத்திலயும் பண்ணியிருக்கேன். பள்ளி குழந்தைகள்ல இருந்து இண்டஸ்ட்ரிக்கு தனியா, பொதுமக்களுக்கு தனியா, எல்லா துறையிலயும் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன்.
சரி, இப்ப பாதுகாப்பு துறையில பயிற்சின்னு சொல்றீங்க இல்லையா, எந்த மாதிரி பாதுகாப்பு, எப்படி கொடுக்கறீங்க, எப்படி போய் சேருது, இதெல்லாம் பற்றி விரிவா சொல்லுங்களேன்.
நிச்சயமா. இப்போ பயிற்சி, ஒரு பாதுகாப்பு, ஒரு தொழிற்சாலையிலேருந்து ஆரம்பிப்போம். தொழிற்சாலையில் எடுத்துட்டோன்னா பாதுகாப்புங்கிறது வந்து அங்கே நமக்கு அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா அங்கே தான் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. மெட்டீரியல் ஹேண்ட்லிங் இருக்குது. ஒரு கெமிக்கலோ மற்ற ஏதோ வீட்டில் பயன்படுத்துறத விட தொழிற்சாலையில் பர்பஸ்ஃபுல்லாக பயன்படுத்துகிறாங்க. அதை பாதுகாப்பாக பயன்படுத்தாத போது பிரச்சனைகள் வருது. ஈவன் இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவினாசி ரோடில் ஒரு பெரிய விபத்து வந்தது. 4 பெண்மணிகள் இறந்து போயிட்டாங்க. அது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். காரணம் என்னன்னா தப்பிச்சு போறதுக்கு ஒரு வழி இல்லை. அது ஒரு பெரிய காரணம். அது கூட பயிற்சி இருந்ததுன்னா அவங்க வந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். உதாரணத்துக்கு எந்த இடத்துல போய் நம்ம ஒரு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சா கூட மக்களுக்கு அதுல வரவேற்பு ரொம்ப கம்மியா இருக்கு. காரணம், அது வந்து ஒரு ட்ரை சப்ஜெக்ட். நீங்க பாதுகாப்பா இருக்கணும், ஹெல்மெட் போடுங்க, ஹெல்மெட் போடும்போது இப்படி போட்டு போங்கன்னு டெய்லி மக்கள்கிட்ட சொல்லும் போது அது வந்து பெரிய அளவுல போய் அவங்களுக்கு ரீச் ஆகுறது இல்ல. வழக்கமா சொல்றது தானே, ஏதோ 4 நாளைக்கு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. அப்படிதான் அவங்களோட சிந்தனை இருக்கு. அதனால இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, மக்களுக்கு இது எனக்கானது அப்படிங்கிற உணர்வு வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து அவங்களால சிறப்பா எடுத்துக்க முடியும். இத ஒரு ஜோவியலாவும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கலோக்கியலா தமிழ்லயும் சரி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றதுலயும் சரி, அதுக்காக ஒரு பயிற்சி எடுத்து அந்த மாதிரிதான் நம்ம பயிற்சியை டிசைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா அதை கொடுக்க முடியுது. இதை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லா இருக்கும்.
இப்ப நீங்க சொன்னீங்க அது வந்து ட்ரையா இருக்குது மக்களுக்கு அப்படின்னு சொன்னீங்க, அது உண்மைதான். தெரியுமா, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பொதுமக்கள் நம்ம சொல்லும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப கசப்பா தெரியும். எப்படி மூத்தோர் சொல்ல வந்து நெல்லிக்கணிக்கு வந்து உதாரணமா சொல்லுவாங்க இல்லையா, தனக்குன்னு ஒரு ஆபத்து வரும்போது ஐயோ இது அன்னைக்கு சொன்னாரு நம்ம இதை கடைபிடிச்சிருக்கலாமே அப்படின்னு தனக்குன்னு ஒண்ணு வரும்பொழுதுதான் தனக்கோ அல்லது தன்னை சார்ந்தவர்களுக்கோ அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போதுதான் அதனோட முக்கியத்துவம் தெரியும். இப்ப நீங்க சொன்னீங்க பாதுகாப்பு பயிற்சி அப்படின்ட்டு, இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில சிக்கி கொண்டால் அதுல இருந்து மீண்டு வருவதற்கான பயிற்சி அது?
ஆமா, நிச்சயமா. அது அவங்களுக்கு புரிய வைக்கிறதா என்னோட வேலை. பாத்தீங்கன்னா ஒத்திகைன்னு சொல்லுவோம், எவாக்குவேஷன் மார்க் ட்ரில்னு சொல்லுவாங்க, ஃபயர் ட்ரில்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் வச்சிருக்காங்க. இந்த ட்ரில் அப்படிங்கறது வந்து காமனா தெரியும் எல்லாருக்கும். அதுக்கு முன்னாடி மார்க் ட்ரில், ஃபயர் ட்ரில் அந்த மாதிரிலாம் இருக்கும். இது பாத்தீங்கன்னா நாடகத்துக்கு ஒத்திகை பாக்குற மாதிரிதான். இப்ப என் நிறுவனத்திலயோ நான் இருக்கிற இடத்துலயோ ஏதோ ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன செய்யறது, எனக்கு எத்தனை பாதுகாப்பு வழிகள் இருக்கு, ஒரு சின்ன அடிபட்டுருச்சுன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் பக்கத்துல இருக்கா, பக்கத்துல என்ன ஹாஸ்பிட்டல் இருக்கு, இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சு முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுட்டா அப்ப போய் பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட தேடிட்டு இருக்க வேண்டியதில்லை. உனக்கு ஏதாவது தெரியுமா, உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை. ஒரு சின்ன விஷயத்துல பெரிய விஷயத்துல வரும்போது நீங்களே அந்த வேலைய பண்ண முடியும். உதாரணத்துக்கு தமிழக அரசினால 108 செயல்படுத்தப்படுது, அது முற்றிலும் இலவசம் தான். ஃபோனில் எந்த ஃபோனில் இருந்து வேணாலும் நீங்கள் 108 கூப்பிட முடியும். 108 கூப்பிடுறதுக்கே வந்து நிறைய பேர் ரொம்ப தயங்குறாங்க, அங்கே வந்தால் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும், அந்த மாதிரி சிந்தனைலாம் இருக்குது. ஸோ இந்த விஷுவலைசேஷனில் இதெல்லாம் அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களால ஒரு அவசர காலத்தை கையாள முடியும். ரொம்ப எளிமையாக சொல்கிறேனே, நம்ம இப்போ மாடி வீடுகள் நிறையா வந்தாச்சு, மாடி வீடுகளில் 3வது மாடியில் இருக்கீங்க, அப்போ கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு போயிடுறாங்க, குழந்தை ஸ்கூலுக்கு போயிடுது, வீட்டில் யாராவது ஒரு பெரியவரோ ஒரு வேலைக்கார பொங்கலையோ குழந்தையோ விட்டுட்டு போகிறாங்க. இப்போது அந்த பெரியவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன செய்கிறது? இல்லை அந்த டோட்டல் பில்டிங்குக்குமே ஒரு எமர்ஜென்சி வருது, யாரோ ஒருத்தர் சும்மா விஷக்கிருமிகள் தான் நிறையா இருக்கு, யாரோ ஒருத்தர் சும்மாவது கூப்பிட்டு உங்கள் ஃப்ளாட்டில் ஒரு பாம் இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா உடனே என்ன செய்ய போகிறீங்க? இது வந்து யாராவது யோசிச்சு பார்க்குறாங்களான்னா கிடையாது. சமீப பேப்பர்லலாம் வருது, ஏதோ ஒரு பெரிய ஃப்ளாட்டில் கீழே கூட கொலை பண்ணி இந்த மாதிரி பண்ணுற இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. பக்கம் பக்கத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இதெல்லாம் வர்றது தெரிஞ்சுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நாம் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு யாரை கூப்பிடணும், என்ன சொல்லணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? இன்னைக்கு இருக்கிற பரபரப்பான வேகத்தில் எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் என் வீட்டில் ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அது பார்த்துக்கிறதுக்கு யார் இருக்கா? நான் பாதுகாப்பாக தான் இருக்கேன், செக்யூரிட்டி தான் இருக்காங்கன்ற ஜென்ரல் திங்கிங் இருக்குது, ஆனால் இன்டெப்த் நாலேஜ் இருக்கா முன்னாள் மாடியில் இருக்கிற தாத்தாவை எப்படி நம்ம கீழே இறக்க போறோம்? ஒரு வீல் சேர் படிக்கட்டில் இறங்குற அளவுக்கு எல்லாம் டிசைன் பண்ணி இன்னைக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு வீல் சேர் அவசியம் தானா? நம்ம காம்ப்ளெக்ஸ்ல பொது இடங்கள் இந்த மாதிரி பொதுவான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அதெல்லாம் நாம ரெடி பண்ணி வைக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமே நாம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியுது, ஓஹோ இவ்வளவு விஷயம் இருக்கா, தெர தொழிலுக்கோ வேலைக்கோ போயிட்டு திரும்ப வர்ற வரைக்கும் ஒவ்வொரு வாக்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம், ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே சேஃப்டி இருக்கு. அதை நம்ம முன்னாடியே தெரிஞ்சு வச்சுருந்தோன்னா அது எமர்ஜென்சி கையாளுறதும் சரி வராமலே தடுக்கிறதுக்கும் இதில் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு.
சில விஷயங்கள் இயற்கை சீற்றங்களாம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி அவினாஷி ரோட்டில் பற்றி விபத்து நடந்தது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில இது நம்மளுக்கு சக்திக்கு அப்பாற்பட்ட சில இது நடக்குதுன்னு வைங்களேன். ஆனால் இப்போ நீங்கள் பயிற்சி கொடுக்க போறீங்க, பயிற்சி கொடுக்கும் பொழுது இது இந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா?
கண்டிப்பாக நான் வந்து இதுக்கான பயிற்சி தனியாகவே எடுத்திருக்கேங்க. லீட் ஆடிட்டர் கோர்ஸ்னு ஒன்று இருக்குது, ஓஷாஸ் 18001 சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அது வந்து ஒரு பாதுகாப்பு ஸ்டாண்டர்ட். அந்த ஸ்டாண்டர்டில் வந்து எப்படி சிஸ்டமேட்டிக்காக உங்களோட வளர்ச்சி பாதைக்கு போகணும், சேஃபாக வேலை செய்கிறது எப்படி, அந்த சிஸ்டம் தான் அதில் சொல்லிக் கொடுக்குறாங்க. லீடு ஆடிட்டருங்கிறதுனால நாம் என்னோடய ட்ரைனிங் கோர்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல வந்து அவங்களோட ப்ரிமைசஸை சர்வே பண்ணிடுறோம். உங்கள் ப்ரிமைசஸில் என்னென்னலாம் ட்ராபேக்ஸ் இருக்குது, என்னென்னலாம் நீங்கள் பண்ணி வச்சுக்கணும், மினிமம் பெஸ்ட்டு ஆப்ஷன் என்ன இருக்குது. இப்ப இருக்கிற இட நெருக்கடியில நம்ம போய் சுத்தி ஒரு ஃபயர் இன்ஜின் சுத்தி வர்ற அளவுக்கு நீங்க இடம் விடணும்னு சொல்றது, நம்ம பில்டிங் நாம்சா இருந்தா கூட அது பிராக்டிக்கலா சாத்தியம் கிடையாது. அப்படி இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற பில்டிங்கோட நமக்கும் ஒரு நல்ல உடன்பாடு இருக்கிற பட்சத்துல நாம பக்கத்து பில்டிங்கையும் சேர்த்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸுக்கு பண்ணிக்கலாம். அவருக்கு ஒரு சிக்கல் வரும்போது அவர் நம்ம பில்டிங்கை பயன்படுத்தி வெளியில மக்கள் வெளியே கொண்டு வர்றதுக்கும் அந்த மியூச்சுவல் பெனிஃபிட் வர்ற மாதிரி அவர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் நான் அவங்க மக்களுக்காக உதவுறோம். அவங்களுக்கு இந்த திங்கிங் வந்துருச்சுனாலே அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே எல்லாமே சரியாயிடும்.
இப்போ இங்க நடந்த தீ விபத்துல கூட பாத்தீங்கன்னா படிக்கட்டுகள்லாம் வந்து 3 அடி தான் இருந்தது, 4 அடி இருந்திருக்கணும் அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? சரி, எப்படி வந்து ஒருத்தர் வந்து தன்னைத்தானே வந்து பாதுகாத்து கொள்ள முடியும் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில?
இது ஒரு நல்ல கேள்வி. எமர்ஜென்சியில வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எமர்ஜென்சி அவசர காலத்துல வரும்போது புகை அப்படின்னு வந்ததுன்னா அங்க நம்ம தவழ்ந்துதான் வெளியில வரணும். 4 பேர் இறந்துட்டாங்க, அதுல 2 பேர் தப்பிச்சிருக்கலாம். ஒருத்தவங்க வந்து எல்லா பில்டிங்குக்கும் சொல்றதுக்காக போயிருக்காங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகி போச்சுன்னு சொல்றதுக்காக போனவங்க அவங்க இறந்துருக்காங்க. இன்னொருத்தவங்க பைய வச்சுட்டு வந்துட்டோம், கைப்பைய எடுக்கலான்னு திரும்ப உள்ள போனதுனால அவங்களால வர முடியாமலே போயிடுச்சு. இது ரெண்டும் யோசிக்கும் போது ரொம்ப சங்கடமா இருந்தது. இருந்தாலும் வேற வழி இல்லை, மக்களுக்கு இந்த பயிற்சி இருந்ததுன்னா அதை சரி பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பில்டிங் நாம்ஸ்ல தான் எல்லாமே கட்டணும், இது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் நான் இருக்கிற இடத்துல பெஸ்ட் ஆஃப் த சேஃப்டி என்னால் என்ன செஞ்சிக்க முடியும்னு பார்த்து நீங்க யோசிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ஆபத்து காலத்தில் உங்களையே காப்பாற்றிக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ நடந்த விபத்துலேயே பார்த்தீங்கன்னா, வெளியில வந்த உடனே கீழே இறங்குறதுக்கு படிக்கட்டுகள் இல்லை, ஒரு ஏணி வந்து இதுக்கு ஒரு நம்ம பில்டிங்னா 2 மாடிக்கு ஒரு ஏணி இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு அவங்களா யோசனை பண்ணி ஒரு 2 ஏணியை கூட வாங்கி பக்கத்தில் போட்டிருந்தாங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு அவங்களால இறங்கியிருக்க முடியும். இதுதான் நம்ம சொல்றோம். நம்ம ரொம்ப இன்டெப்தா போய் சட்ட ரீதியா அது இல்லை, இந்த அதிகாரி அந்த அதிகாரின்னெல்லாம் போல, நாம இருக்கிற இடத்துல எப்படி பெஸ்டா இருக்க முடியுங்கிற பயிற்சியை நம்ம கொடுக்கறதுனால அவங்களுக்கு அது ரொம்ப கிளியரா கிடைக்கும். புகைன்னு வந்ததுன்னா உயிரை எடுக்கக்கூடியது புகை தான். தீ விபத்து சமயத்தில் எரியக்கூடிய பொருட்கள்லேருந்து ஏற்படக்கூடிய புகை நீங்களோ நானோ எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. இப்போ நான் புகைன்னு ஒன்று உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஹோமம் வளர்க்கும் போது ஒரு தும்முறது இருமுறது அந்த அளவு புகையை தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு திக்கு சுவர், ஒரு சுவர் அளவுக்கு அப்படி திக்காக புகை வந்ததுன்னா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு புகை வரும். சூடு உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி புகை உங்களை தாக்கிடும். புகைங்கிறது வந்து ஆக்சிஜன் இல்லாத காற்று, ஆக்சிஜன் இல்லாத காற்று எல்லாமே மனிதனுக்கு விஷம்தான். அப்போ அது வந்து ஒரு ஒன்று ஒரு நிமிடத்துக்கு மேலே நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு சிக்கல் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போவுமே புகை அப்படின்னு வந்ததுன்னா தரையில் தவழ்ந்து குழந்த மாதிரி தவழ்ந்து வெளியில் போகணும். கர்ச்சீஃப் எப்போவுமே காட்டன் கர்ச்சீஃப் வச்சுக்கிறது நல்லது. முகத்தையும் வாயையும் சேர்த்து காட்டன் கர்ச்சீஃப் வச்சு கட்டிக்கலாம். வாய்ப்பு இருந்தால் தண்ணியில் நனைச்சி கட்டிக்கிட்டு குழந்த மாதிரி தவழ்ந்து வெளியில் வந்தால் பொழைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அந்த ஒரு எந்த ஒரு இட புகை நிறைந்த இடத்துலையுமே அதிகமான ஆக்சிஜன் தரை மட்டத்தில் தான் இருக்கும். அது எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, எந்த தளத்தில் இருந்தாலும் சரி, அப்போ தரை மட்டத்தில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிற இடத்துல குழந்தை மாதிரி தவழ்ந்து வரலாம். வரும்போது நிச்சயம் முகத்தை கவர் பண்ணிட்டு வரணும், கர்ச்சீப் வச்சு முகத்தை கட்டிட்டு வரலாம். வாய்ப்பு இருந்தால் தண்ணியில் நினைச்சிட்டு வர்றது அவங்கள பாதுகாப்பாக காப்பாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கலாம்.
சரி, இப்போ வீடுகளில் வந்து குழந்தைகள் ஏதோ ஒரு தெரியாதனமாக சிலிண்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அது மாதிரி ஒரு ஆபத்துகள் வந்ததுன்னு வைங்க, இப்போ வீடுகளில் டொமஸ்டிக் சேஃப்டி பற்றி சொல்லுங்க.
நிச்சயமா வீடுகளில் வந்து விளையாட்டுத்தனங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. இது இப்போ கொஞ்சம் வளர்ற பெண் குழந்தைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. இதில் ஆண் குழந்தை பெண் குழந்தைங்கிற வித்தியாசம்லாம் கிடையாது. ஒரு 6வது 7வது படிக்க போயிட்டாங்கனாலே அவங்களுக்கு கொஞ்சம் உலக நடப்புகள் தெரியும். ஒரு தோசை சுடுறதுக்கோ ஒரு சின்ன சின்ன காரியங்கள் செய்கிறதுக்கோ அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கலாம். அது கூடவே அவங்களுக்கு இந்த சேஃப்டி விஷயத்தையும் சேர்த்தே நம்மளால் கொடுத்துட முடியும். கேஸுங்கிற ஒரு விஷயம், எல்பிஜி லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ், அது லிக்யூட் பெட்ரோலியம் கேஸ்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது லிக்யூஃபைடு, அழுத்தம் அதிகரிக்கிறதுனால திரவ நிலை ஆக்கப்பட்ட எரிவாயு. அது நீங்கள் சிலிண்டரை குழுக்குனீங்கன்னா உள்ள தண்ணி கேட்குற மாதிரி சத்தம் கேட்கும், ஆனால் அது உள்ள தண்ணி கிடையாது, ப்ரெஷரில் இருக்கிறதுனால அப்படி இருக்குது. ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா சில பேர் லீக் ஆகும்போது கூட பார்த்துருக்கலாம். அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா மாய்ச்சர் மாதிரி வெளியே வரும், அதை ஸ்டீம் மாதிரி ஒரு ஒயிட் கலரில் வெளியில் வரும். வெளியில் வந்ததுன்னா அந்த நாத்தத்தை வச்சு தான் நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம். உறுதிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும், ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் உங்களுக்கு கேஸ் ஸ்மெல் வந்ததுன்னா நம்பர் ஒன்று அது நிறையா வந்திருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா கீழே உட்காந்து மனத்து பார்க்கணும். ஏன்னா கேஸ் எப்போவுமே எடை அதிகமானது தரை மட்டத்தில் தான் பரவும். சாதாரணமாக மேலே இருக்கிற ஸ்மெல்லை விட கீழே இருக்கிற ஸ்மெல் ஜாஸ்தி இருந்ததுன்னா கீழே அதிகமாக கேஸ் லீக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அந்த டைமில் நீங்கள் கதவு ஜன்னலெல்லாம் திறந்து விடணும். அதே சமயத்தில் ஒருவேளை இந்த இடத்துல நெருப்பு வந்துருச்சுன்னா கதவு ஜன்னலெல்லாம் சாத்திட்டு வெளியில் போகணும். நாம் நார்மலாக இது ரெண்டையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். கேஸில் லீக் ஆகிருக்கு தீ பிடிச்சதுன்னா என்ன செய்வீங்கன்னா கதவு ஜன்னலெலாம் திறந்துட்டு எலக்ட்ரிக்கல் லைனாக ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுவேன், இதுதான் நம்ம பேப்பரில் அதிலெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. உண்மை என்னென்னா வெறுமனை லீக் இருக்கும்போது கதவு ஜன்னலை திறக்கணும், வெட்ட வெளியில் சிலிண்டர் கொண்டு போய் வைக்கணும். இதெல்லாம் சொல்லலாம். ஒரு இடத்துல கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு கிளாஸில் ஒருத்தர் கேட்டார், அப்போ எங்கள் இடத்துல எப்படி சார் வைக்கிறதுனாரு, பக்கத்தில் என்ன பெஸ்ட்டாக ஒரு வென்டிலேட்டட் ஏரியா இருக்கோ அந்த இடத்துல வைங்க, எங்கே பறந்த வெளி இருக்கோ அங்கே வைங்கன்னு சொன்னேன். உடனே அவர் சொல்கிறார், எங்களுக்கு பறந்த வெளினா முன்னாடி இருக்கிற 30 ரோடு தாக டாக லைன் வீட்டில் இருக்கும், 5 இவ்வளோ டைட்டாக இருக்குது, இதில் போய் நீங்கள் பறந்த வெளியை தேடிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் நானே கூட அதை யோசித்தேன். அந்த மாதிரி ஒரு பக்கத்தில் பக்கத்தில் வீடுகள் இருக்கும்போது என்ன செய்யலாம்னா எப்போவுமே ஒரு ட்ரம் நிறைய தண்ணி வச்சுக்கலாம். கேஸ் தொடர்ந்து லீக் ஆகிற பட்சத்தில் அந்த கேஸ் சீலிங் டிஸ்கை போட்டு மூடி எல்லா எதுக்குமே அது கட்டுப்படலை அப்படின்னா சிலிண்டரை டிஸ்கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே முக்கிட்டிங்கன்னா தண்ணிக்குள்ளே அது முட்டை முட்டையாக வெளியில் வரும். அதில் தொடர்ந்து அந்த எரிபொருள் வெளியில் வராது. அது தொடர்ந்து அந்த எரிபொருள் வெளியே வராததுனால நெருப்பங்க வராது. கேஸ் எரியக்கூடியது தான், தொடர்ந்து அந்த கேஸ் கிடைச்சாதான் விபத்து நடக்கும். விபத்து நடக்காமல் தடுக்கிறதுக்கு என்ன செய்ய முடியும், இப்போ நம்ம நண்பர் கேட்ட மாதிரி 30 ரோடு தான் முன்னாடி இருக்குன்னா ரொம்ப பிஸியான ரோடாக இருக்கும், அந்த டைமில் லீக் ஆகிருக்குன்னா அதை தூக்கிட்டு பாதுகாப்பான இடத்துக்கு போகிறதுங்கிறது சாத்தியமே கிடையாது. அப்படி இருந்ததுன்னா ஒரு பெரிய ட்ரம்மில் தண்ணி இருந்ததுன்னா தண்ணிக்குள்ளே அந்த சிலிண்டரை முக்கிறதுனால நம்ம ப்ராப்ளம் வராமல் அவாய்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது குழந்தைகளுக்கு நிச்சயம் சின்ன குழந்தைகளை சமையல் அறைக்குள்ளே சமையல் செய்யும்போது அனுமதிக்கவே கூடாது. அவங்க ஹைட் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, இந்த டேபிள்லாம் மேலே இருக்கும், அவங்களுக்கு ஏதோ சாப்பிட்றதுக்கு இருக்குன்னு நினச்சிட்டு பக்கத்தில் பார்த்துட்டே இருக்கும்போது கூட வேறு கவனத்தில் இருந்தால் அதை இழுத்துருவாங்க. அது ஒரு மேஜர் விஷயம். சமைக்கும்போது குழந்தைகளை பக்கத்தில் வச்சுட்டோ இடுப்பில் வச்சுட்டோ வேறு ஏதோ பண்ணக்கூடாது. ஒரு சின்ன தெரிக்கிற எண்ணெயினால் கூட அவங்களுக்கு ஆபத்து வரும். அடுத்தது சமைக்கிறவங்க வந்து எப்போவுமே காட்டன் ட்ரெஸ் போட்டு சமைக்கணும், பருத்தியினாலான அடைகளை போடணும். டெரிகாட்டன் வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகுன்னா டெரிகாட்டனோட குணம் உருகி உடலில் ஓட்டக்கூடியது. காட்டன் வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பிரச்சனை வராது. பிரச்சனை வந்ததுன்னா எரிஞ்சதுன்னா அது சாம்பலாகக்கூடிய தன்மை உடையது, உங்களுக்கு டேமேஜ் கம்மியாக இருக்கும். ஒரு வேளை எதுவும் அசம்பாவிதம் நடக்கிற பட்சத்தில், சமீபத்தில் ஒரு கோரமான விபத்து நடந்தது வெங்கடாபுரத்தில், பேப்பரில் படித்தது தான், வெங்கடாபுரத்தில் நடந்தது. ஒரு பொண்ணு வந்து ஏதோ தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கா, முயற்சின்னா வீட்டில் இருக்கிறவங்க வந்து நம்ம சொல்கிறத கேட்கலன்னு இந்த பசங்களுக்கு இப்போலாம் ரொம்ப கோபம் வருது. அவன் என்ன நினச்சிருக்கான்னா, துப்பட்டாவில் மண்ணெண்ணெய் போட்டு அதை போட்டோன்னா துப்பட்டா மட்டும் எரியும், நான் வந்து அப்படி செத்து போயிடுவேன் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டலாம் சொல்லிடணும். நான் இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு வேகம், அந்த வேகத்தில் அந்த பொண்ணு அதை பண்ணிடுச்சு. ஆனால் அந்த ஹீட்டு ஜாஸ்தி ஆகும்போது மொத்த உடலுமே பிரச்சனையாகி ஆஸ்பத்திரியில் சேர்த்து நாலு நாளில் இறந்து போச்சு. என்னோட நண்பரோட ரிலேட்டிவ் அது பண்ணும்போது இதுதான், அந்த பொண்ணுக்கு வந்து ரியல் இன்டென்ஷன் வந்து இறந்து போகணுங்கிறது இல்லை, ஆனால் தீயை பற்றிய ஒரு நாலேஜ் இல்லை. பத்தாவது படிச்சுட்டு இருக்கா அந்த பொண்ணு, பத்தாவது இப்போ தான் பரிசு எழுதியிருக்கிறதா சொன்னாங்க. ஸோ ஒரு நாலேஜ் இருந்ததுன்னா இது தீ கூட விளையாடக்கூடாது அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்க்குறோம். ஆனால் தீ கூட விளையாடக்கூடாதுன்னா அது இவ்வளோ பெரிய விபரீதத்தில் முடிஞ்சிடும் அப்படிங்கிற விஷயம் அந்த சின்ன பொண்ணுக்கு தெரியாமல் போச்சு. அதனால் இன்றைக்கி அது உயிரோடவே இல்லை. ஸோ வீட்டில் இருக்கும்போது டொமஸ்டிக்கில் தீனா அதில் எப்போவுமே ஒரு அக்கறையோடு தான் அதை பார்க்கணும். அந்த வேலையை முடிச்சுட்டு தான் வெளியில் வரணும், கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணணும், இல்லை யாராவது ஒருத்தர் பக்கத்திலே நிற்கணும். அடுப்பில் எண்ணெயை வச்சுட்டு கருவேப்பிலை வாங்க போகிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம தவிர்க்கலாம். தவிர்த்தோம்னா பெரிய விபத்துகள் வீட்டில் நடக்காமல் காப்பாற்றிக்க முடியும்.
சரி, இப்போ முன்னேற்பாடு பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க. எதிர்பாராத விதமாக தீ பற்றிருச்சு, அந்த சமயத்தில் என்ன பாதுகாப்பு முறைகளை கையாள்றது?
வெரி குட். திடீர்னு தெரியாதனமாக பட்டுருச்சுன்னா முதல்ல தீயை அணைக்கிறதுக்கான முதல் வழி அதுக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் சப்ளையை தடுக்கிறது. தண்ணி பக்கத்தில் இருந்ததுன்னா எடுத்து ஊற்றலாம், இது குளிர்வித்தல் முறை, எல்லா நேரத்துலையும் அது நமக்கு பக்கத்துலேயே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அப்போது ஒரு மனிதன் மேலே தீ வந்துருச்சுன்னா முகத்தை கைகளால் மூடிட்டு கீழே படுத்து உருளணும். கீழே படுத்து உருளும்போது நாலா பக்கமும் தரையில் படுற இடத்துல அதுக்கு தேவையான பிராணவாயு கிடைக்காது. பிராணவாயு கிடைக்கலன்னா நெருப்பு அங்கே இருக்காது. தீங்கிற ஒரு விஷயமே மூணு எலிமெண்ட்ஸ் சேர்ந்தது தான். எரியறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும், பிராணவாயு தொடர்ந்து கிடைக்கணும், மூணாவது தேவையான வெப்பம் இருக்கணும். இதை மூணு சேர்ந்ததுன்னா இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவோம், ரசாயன மாற்றம்னு சொல்லுவோம். ரசாயன மாற்றத்தை தான் நம்ம தீன்னு பேர் வச்சுருக்கோம். ஸோ இந்த ரசாயன மாற்றம் நடக்காமல் தடுக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம லேப்லலாம் பார்த்துருப்போம், படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் தெரியும், இப்போ லேபில் போய் அந்த ப்ளூ கலர் ஒரு பிங்க் கலர் வர்றதுக்கெல்லாம் பார்த்து எழுதுவாங்க. இந்த கெமிக்கல் எல்லாம் சேர்க்கும்போது அந்த மாற்றம் நடக்குது. அது மாதிரி தான் தீங்கிறது வந்து ஒரு ரசாயன மாற்றம். அதுக்கு எரியறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும், அது திடப்பொருளாக இருக்கலாம், திரவமாக இருக்கலாம், வாயு பொருளாக இருக்கலாம், எரியக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் வேணும். அதுக்கு அடுத்தது ஆக்சிஜன் சப்ளை வேணும், மூணாவது தேவையான வெப்பம் வேணும். இதனால தான் நம்ம சொன்னோம், ஒரு இடத்துக்குள்ளே நெருப்பு பிடிச்சிருச்சுன்னா கதவு ஜன்னலை சாத்தி வைங்க, ஆக்சிஜன் சப்ளையை நீங்கள் தடுத்துடுவீங்க. ஒரு ஆள் மேலே நெருப்பு வந்ததுன்னா கீழே படுத்து உருளை சொல்லும்போது அவர் உடம்புல பட்டிருக்கிற எந்த இடம் தரையில் படுதோ அங்கே ஆக்சிஜன் கிடைக்காது, அதனால் நெருப்பு அணைஞ்சிரும். இல்லை வேற அவருக்கு அது தெரியல, அதை சொல்ல முடியலன்னா ஒரு போர்வையை எடுத்துகிட்டு தீ பிடித்தவருக்கு பின்பக்கமாக போகணும். நார்மலாக என்ன ஆகும்னா தீ பிடிச்சிருக்குன்னா மேலே ஒரு போர்வையை போடுறேன் அப்படின்ட்டு போகிற ஆள் காட்டன் போர்வையாக இருக்கணும். இப்போ செயற்கை இலைகளான எடை குறைவான நிறையா போர்வைகள் கிடைக்குது, குளிர் நல்லா தாங்குது, பர்பஸ் சால்வ் ஆகுது. அதை வச்சு தீ அணைக்கலாமா அப்படின்னா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஏன்னா அதை வச்சு தீ அணைக்கும் போது சிறிய தீக்கு பெரிய சிக்கல் வராது. ஆனால் ஒருவேளை அது எரியிற அளவுக்கு அதோட வெப்பம் கிடைச்சிருச்சுன்னா அதே உருகி ஓட பிரச்சனை ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போவுமே பருத்தி போர்வை தான் இதுக்கு சிறந்தது. திக்கு காட்டன் எடுத்துகிட்டு பின்புறமாக போய் தலையோடு சேர்த்து முழுமையாக க்ளோஸ் பண்ணி கீழே போட்டு அவரை உருட்டணும். அப்போ தான் ஆக்சிஜன் சப்ளை ஃபுல்லாக கட் ஆஃப் ஆகி அவருக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஏன் பின்னாடி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி போகும்போது அவங்க தீயில் எரியிற நபருக்கு எதிரில் இருக்கிறவர் யாருன்னே தெரியாது, எதிரியா நண்பனாக கூட தெரியாது. அவருக்கு முழுவதும் உடல் வேதனையில் தான் இருப்பார். யார் எதிரில் போனாலும் கட்டி பிடிக்கிறது தான் அவரோட டெண்டன்சியாக இருக்கும், எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிறது தான் இருக்கும். நான் அந்த வெங்கடாபுரம் இன்சிடென்ட்டில் சொல்லும்போது கூட அந்த பொண்ணு மேலே தீ பிடிச்சிருச்சு, அதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் வீட்டுக்கெல்லாம் போய் எனக்கு என் மேலே தண்ணி ஊற்றுங்க, எனக்கு எரியுது தாங்க முடியலன்னெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு அவர் நண்பர் சொன்னார். ஸோ யாராவது ஒருத்தருக்காக தெரிஞ்சு முதல்லே அதை கீழே படுக்க போட்டு உருளுமா அப்படின்னு சொல்லி அந்த தீயை குறைச்சிருந்தா ஒரு வேளை பிழைக்கிறது கூட ஒரு வாய்ப்பு இருந்திருக்கலாம். அது இந்த தேர்ட் டிகிரி பர்ன்ஸ்ன்னு போனதுக்கப்புறம் தான் உயிர் பிழைக்க முடியாமல் போயிடும். ஆரம்ப நிலையில் இதை நம்ம வந்து பாதுகாக்க முடியும். தீயில இருக்கிறவங்களும் அவங்களே காப்பாத்திக்கலாம், பக்கத்துல இருக்கிறவர்களையும் காப்பாற்ற முடியும்.
அப்புறம் வீட்டு உபகரணங்கள் யூஸ் பண்ணும்போது கூட சமயங்களில் ஸ்பார்க் வரும், அதுவே கூட பெரிய தீ விபத்தாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி இந்த எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி தீ விபத்துகள் வந்தால் அப்போ என்ன பாதுகாப்பு முறைகள்?
நிச்சயம் அது வராமல் தடுக்கிறது தான் நீங்கள் நம்ம பார்க்கணும். எலக்ட்ரிக் அப்ளையன்ஸ்னா அயன் பாக்ஸ் நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிறோம். அயன் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேஸோ நியூட்ரலோ ஏதோ ஒன்று மட்டும் கருப்பு அடிச்சிருக்கும், மேலே அந்த மூணு புள்ளியிலையும் ஒன்று மட்டும் கருப்பு அடிச்சிருக்கும். ஆனால் நம்ம வேலை செய்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லைங்கிறதுனால நம்ம வேலை செஞ்சுட்டே இருப்போம். அது செய்யக்கூடாது. ஒரு நல்ல சர்டிஃபைடு எலக்ட்ரீஷியன் வச்சு அது அந்த 5 ஆம்ஸ் 15 ஆம்ஸ்னு அதில் டெக்னிக்கலாக சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கிறத ஒரு 5 வருடமோ 10 வருடத்துக்கோ 7-8 வருடத்துக்கு ஒரு முறை நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. அந்த மாதிரி ஸ்பார்க் எல்லாம் வந்ததுன்னா தயவு செய்து அதை பயன்படுத்துறத நிறுத்திடலாம். அது பழுது நீக்கி அது என்ன சிக்கல் இருக்கு, வீட்டில் லைன்ல பிரச்சனையா, இன்ஸ்ட்ருமெண்ட்ல பிரச்சனையா, என்ன பிரச்சனைனு அதை சால்வ் பண்ணிட்டு யூஸ் பண்றது தான் புத்திசாலித்தனம். நமக்கு தான் சூடானா போதுமே அப்படின்னு நினைச்சிட்டு பண்ற அந்த கவனக்குறைவு தான் பெரிய விபரீதங்களுக்கு கொண்டு போய் விட்டுருது. அதே மாதிரி கிரைண்டரை சில பேர்லாம் மேலே மட்டும் சுவிட்சை போட்டு ஆஃப் பண்ணுவாங்க, கீழே சைடில் இருக்கிறது அது வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் தவறான முறை. இப்போ எப்போ நமக்கு ஒரு உபகரணம் இருக்கோ அந்த உபகரணத்தில் ஆன் ஆஃப் எங்கே இருக்கோ அதில் தான் அந்த ஆன் ஆஃப் பண்ணணும். எர்த்திங், அதாவது இந்த எர்த்திங் வந்து ரொம்ப முக்கியம். எலக்ட்ரிக்கலில் வந்து எர்த்திங் இல்லாததுனால தான் மேஜர் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது. இப்போ இந்த யூபிஎஸ்க்கு பேட்டரியும் வீட்டில் சேர்ந்துருச்சு. பேட்டரி வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக நம்ம கொண்டு வந்து வைக்கிறது. இந்த பேட்டரியை வந்து முறையாக மெயின்டைன் பண்ணணும். பேட்டரியில் தான் அதிக சூடு வந்து அதிக அந்த எலக்ட்ரிக்கல் லீக்கேஜஸ்லாம் வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சமீபத்தில் நடந்த விபத்து கூட பேட்டரி ரீசெண்டாக மாற்றினது தான் காரணம்னு சொல்கிறாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் மின்கசிவு தான் காரணம் ஃபயருக்குன்னு எல்லாமே சொல்லுவாங்க. மின்கசிவுங்கிறத வந்து நம்மளால் தவிர்க்க முடியும் நம்ம வீட்டை முறையாக பராமரிச்சுட்டு வந்தோன்னா. அதான் அந்த எர்த்திங் வந்து ரொம்ப முக்கியம். அதில் க்ரீன் கலர் வந்து எப்போவுமே மென்ட் ஃபார் எர்த்திங். அது வந்து 3-pin பிளக் இருந்ததுன்னா அதை கழட்டிட்டு மேலே இருக்கிறத கழட்டிட்டு போட்டால் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஏதோ பெரிய மேஜிக் மாதிரி நினச்சிட்டு சில பேர் வீட்டில் பண்ணுறாங்க. அது ரொம்ப தவறானது. எர்த்திங்காக தான் அந்த திக்கு பெரிய சைஸ் பின்னு பச்சை கலரில் ஒயர் அதுலேருந்து வரும். அது ப்ராப்பர் எர்த்திங் இருந்ததுன்னா சிக்கல் வராது. அதனால் இந்த நம்மளாக மாடிஃபை பண்ணி போடுறத முற்றிலும் தவிர்க்கலாம். 2-pin தான் இருந்ததுன்னா ஏன் எர்த்திங் இல்லை, எர்த்திங் அவசியம் இல்லையா அப்படிங்கிறத எலக்ட்ரீஷியன்ட்ட ஒரு தடவைக்கு 2 தடவை அவர்கிட்ட உறுதிப்படுத்திக்கிங்க. எர்த்திங் இல்லாத ஹெவி எலக்ட்ரிக்கல், அதாவது ரெஃப்ரிஜரேட்டராக இருக்கலாம், பெரிய கிரைண்டராக இருக்கலாம், இதெல்லாம் வந்து எர்த்திங் இல்லாமல் போடுறது நமக்கு அட்வைசபிள் இல்லை, அளவு பண்ணக்கூடியது இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணணும், இந்த எலக்ட்ரிக்கல் எங்கெல்லாம் லீக்கேஜ் வருதோ அது பக்கத்தில் சிலிண்டர்ஸ் வைக்கிறத கூட தவிர்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ரெஃப்ரிஜரேட்டர் பக்கத்தில் சிலிண்டர் வச்சுருந்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டர் என்ன ஆகும், கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை ஆனாய் ஆஃப் ஆகும். அது ஆனாய் ஆஃப் ஆகும்போது வரக்கூடிய அந்த பொறி கூட பெரிய விபத்துக்களை கொண்டு வந்துடலாம். ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் பொருட்களை கேஸ் சிலிண்டர் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது.
அடுத்தது பார்த்தீங்கன்னா பண்டிகை காலங்களில் விழா காலங்களில் வந்து பட்டாசு, அதுலேயும் கூட பெரிய பெரிய தீ விபத்துகள்லாம் வெளியிலையும் வருது, வீட்லேயும் கூட விபத்துகள்லாம் ஏற்படுது. அதுக்குண்டான பாதுகாப்பு முறைகள்
ரொம்ப கரெக்டு. இது வந்து இப்போ இருக்கிற பசங்க வந்து அவங்க தான் லிஸ்ட்டு போடுறாங்க. இப்போ கொஞ்சம் பழைய காலத்துலலாம் வந்து நம்ம இது கிடைக்குமா அது கிடைக்குமா என்ன வாங்கிட்டு வர போகிறாங்களோன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இப்போ பையனுக்கு வீட்டுக்கே அந்த லிஸ்ட்டெல்லாம் வந்துடுது, அந்த லிஸ்ட்டில் போட்டு எனக்கு இது இதில் இவ்வளோ வேணும் அப்படின்னு இந்த ஆர்டர் பண்ணுற ஒரு கலாச்சாரம் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வாங்குகிற இடத்துலருந்தே அதை குறைச்சிடலாம். இது ரொம்ப சத்தம் தரக்கூடிய ஆபத்து விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் வெடிகள் இல்லாமல் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது வீட்டில் இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிற வயசானவங்களுக்கு கூட அது வந்து பெரிய இடையூறாக இருக்கலாம். அப்போ வாங்குற லெவல்லேருந்தே அதை குறைச்சிட்டோன்னா இது மேஜராக ப்ராப்ளம் இல்லாமல் பண்ண முடியும். சின்ன சின்ன வெடிகள் வெடிக்கும் போதும் நிச்சயமாக ஒரு பக்கெட்டும் கப்பும், பக்கெட் ஃபுல்லாக சாதாரண தண்ணியும் கப்பும் பக்கத்தில் இருக்கணும். இன் எனி டைம் அதை எடுத்து நம்ம ஊற்றினா அணைஞ்சிடணும் அப்படிங்கிற கணக்கில் வச்சுக்கணும். பெரியவர் துணையோட மட்டும்தான் குழந்தைகள் எல்லா பட்டாசு எந்த பட்டாசுனாலும் வெடிக்கணும். என் பையன் ரொம்ப தைரியசாலி, அதனால் அவன் எது வேணாலும் செய்வான்னு வீட்டில் ஃபோனில் பெருமை பேசிகிட்டு இருந்தீங்கன்னா சின்ன கவனக்குறைவு நம்ம விழாவையே புரட்டி போட்டுரும், அவருக்கு ஒரு இடையூறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இது ஒரு வேளை நடந்துருச்சுன்னா தெரியாதனமாக கையில் பட்டுருச்சுன்னா ஓடும் தண்ணி, அதாவது கப்பு பக்கெட்டில் தண்ணி இருக்கு அப்படியே முக்குன்னு சொல்லக்கூடாது, கப்பிலிருந்து எடுத்து தண்ணியை ஊற்றிட்டே இருக்கணும். இல்லைனா ஒரு டேப்பை திறந்து விட்டு அது கையில் அந்த பாதிக்கப்பட்ட இடத்த காட்டணும். தண்ணீரில் அந்த சூடு எல்லாம் வெளியே போயிடும். ஆஸ்பத்திரிக்கு போய் முதலுதவி கொடுக்கும்போது பெரிய டேமேஜ் இல்லாமல் அவர் ரெக்கவர் ஆகிறதுக்கு அது ஒரு வாய். அதனால் ஓடும் தண்ணீரில் கையை தான் காமிக்கணும். அது வெடி விபத்தில் தீ காயம் சூடானால் வர காயங்கள் எல்லாத்துக்குமே ஓடும் தண்ணி தான் பெஸ்ட் மருந்து. இங்க் ஊற்றுறது, மேலே அந்த க்ரீம் போடுறது, மாவில் போய் வைக்கிறது கூட குளிர்வித்தலுக்கான ஐடியா தான் ஒழிய இது வந்து ரியல் சொல்யூஷன் கிடையாது. ஹீட்டை எடுக்கணும் அந்த இடத்துலேருந்து, சூட்டை குறைக்கிறதுக்கு இதெல்லாம் வழி. மாவு தான் இருக்குது அப்படின்னா தண்ணியை நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு கூட வைக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. குளிர்வித்தல் பண்ணணும். குளிர்வித்தல் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஐடியா சொல்கிறோம். இதை வந்து பார்த்துக்கிட்டாங்கன்னா இதுதான் முதலுதவி, இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இந்த எரியாத புசுவானத்தை போய் எப்படியாவது எரிய வைக்கிறேன்னா அது சில நேரத்தில் வெடிக்கலாம். அந்தந்த பர்பஸுக்கு அது வேலை செய்தேன்னா அந்த முதல் தடவை முயற்சி பண்ணுறதோடு விட்டுறணும். அதுக்கப்புறம் தண்ணியில் நினச்சிடணும், அவ்வளோதான். அது கொஞ்சம் நேரம் கழித்து அப்புறம் கணிஞ்சு கணிஞ்சு சின்ன ஒரு புள்ளியை வச்சுட்டு வெடிக்கிறது இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வைக்கிறோம். அது புசுவானமாக இருந்தாலும் சரி கம்பி மத்தாப்பாக இருந்தாலும் சரி அதோட வேலையை செஞ்சிடணும். காஞ்சதுன்னா அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு முடிச்சிடணும். எரியுதோ எரியலையோ அப்போ ஒன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா தண்ணி ஊற்றுறத பழக்கமாக வச்சிட்டோன்னா இதனால் ஏற்படக்கூடிய விபத்துக்களோ ஆபத்துக்களோ குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஏற்படாது.
அடுத்து குழந்தைகள் கூடக்கூடிய இடங்கள் பார்க் இருக்குது, அங்கே கூட விபத்துகள் ஏற்படலாம். அப்புறம் பள்ளிக்கூடங்கள், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால கும்பகோணம் தீ விபத்து ரொம்ப மனதையே உலுக்கி போட்ட ஒரு சம்பவம் அது. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, ஆய்வகங்கள் நல்லா இருக்குது, இருந்தாலும் சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுது, அதெல்லாம் எப்படி தடுக்கிறது?
குழந்தைகளுக்கு அந்த அவேர்னஸ் மட்டும், விழிப்புணர்வு மட்டும் இருக்கணும். ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா நாம எங்க போய் நிக்கணும், அங்க இருக்கிற டீச்சர்ஸ் தான் அவங்களுக்கு கைடு. ஸோ டீச்சர்ஸ்னாலதான் அவங்களுக்கு இதை எஜுகேட் பண்ணி சரி பண்ண முடியும். அவசர காலத்துல ஸ்கூலை விட்டு வெளியில போறது எத்தனை வழி இருக்கு, எப்படி எல்லாம் நாம் போகணும் அப்படிங்கறத ஒத்திகை அவங்களே பாத்துக்கலாம். பக்கத்துல இருக்கிற தீயணைப்புத்துறை அலுவலகத்தை அணுகுனாங்கன்னா அவங்க இலவசமாவே அந்த பயிற்சியை வந்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க, அவங்க வந்து அந்த பயிற்சி நடத்திடுவாங்க. எங்களை மாதிரி பிரைவேட் ஆப்ரேட்டர்ஸும் அதை பண்றோம், சில சமுதாய ஆர்வலர்களோட உதவியோட அந்த வேலையை நம்மளும் செய்யறோம். இது சம்பந்தமா கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்கூல் மொத்த பள்ளிக்குமே வந்து எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸில் எவாக்குவேஷன் மாக்டல் நடத்தி பார்க்கறதுங்கிறது வந்து ஒரு அவசியமான காரியம், இதை ஒன்று பண்ணலாம். அப்புறம் குழந்தைகளை ஃபாலோ பண்ண சொல்லிட்டு சேஃப்டியை பற்றி தினசரி, இப்போ திருக்குறள் ஒரு நாளைக்கு டெய்லி திருக்குறள் படிக்கிற மாதிரி வாரத்தில் திங்கட்கிழமையில் முதல் நாள் அப்புறம் ஒரு புதன்கிழமை ரெண்டு நாளைக்கு அவங்க வந்து எப்போவுமே பாதுகாப்பு விஷயத்தை பற்றி அவங்க கிளாஸுக்குள்ளே கிளாஸ் எடுக்க சொல்லலாம். அது தீ விபத்து மட்டும்னு நம்ம சொல்லலை, வேறு சாலை பாதுகாப்பாக இருக்கலாம், வீட்டில் அவங்க பார்க்குற சேஃப்டி, அம்மா காய்கறி நறுக்கும் போது எடுக்க வேண்டிய கவனமாக இருக்கலாம், இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை டீச்சர்ஸே ஒரு சிலபஸ் மாதிரி தயார் பண்ணி என்னென்ன விஷயத்துலலாம் அவங்க பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிளாஸ் லீடர்லேயே கிளாஸ்லேயே ஒரு டீம் டீமாக போட்டு அந்த டீம் ஒரு ஆள் வந்து அந்த 4 பேருக்கு எஜுகேட் பண்ணுற மாதிரி, அடுத்தது இன்னொருத்தர் அதே 4 பேருக்கு, ஸோ ஒவ்வொருத்தருமே அதோட பங்களிப்பு இருக்கணும். அந்த மாதிரி நம்ம ஒரு டைம் கொடுத்தோன்னா இதில் ஏற்படக்கூடிய விழிப்புணர்வானது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கிற பட்சத்தில் செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்னதான் பெரியவங்கள்ட்ட நம்ம போய் ஹெல்மெட் போடுங்கன்னு சொன்னால் கூட சின்ன பசங்க சொன்னால் அவங்க ரொம்ப நல்லா கேட்பாங்க. அவன் பையன் சொல்லிட்டான் பொண்ணு சொல்லிட்டான்னா அது அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு தி ஹார்ட்டாக இருக்கும். நான் டிராஃபிக் வாடனாக இருக்கேன், அங்கே நிறைய ரோட்டில் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன். இதில் நம்ம லாலா கார்னர்கிட்ட தான் நிற்பேன். பார்க்கும்போது காந்திபுரத்தில் வருவாங்க, வந்து நின்னா ஹெல்மெட் போட்டதுக்கு வாழ்த்துக்கள்னு கை சொன்ன கை கொடுத்தோம்னா அவருக்கு அடுத்தது பயங்கரமாக இருக்கும், உள்ளே நம்ம லைசன்ஸ் கேட்டுருவாரோ அப்படின்ட்டே நினச்சி பார்ப்பார். இதோட இல்லை சார், நீங்கள் ஹெல்மெட் போட்டு வந்ததுக்கு வாழ்த்துக்கள், இனிமேல் போட போகிறவங்களுக்கும் வாழ்த்துக்கள்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் ஒரு மூச்சே வரும், என்னடா அது வாட் ஒன்றும் இல்லாமல் திடீர்னு பக்கத்தில் வந்தாருன்னா ஒரு அதிகாரி வராரு போலீஸ் ட்ரெஸ்ல எல்லாம் இருக்கிறதுனால சீருடையை பார்த்த உடனே அவங்களுக்கு பயம் இருக்குது. அப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஒரே விஷயம்தான், நாம் எல்லாரும் சேர்ந்து ஆஸ்பத்திரியில் கூட்டத்தை குறைப்போம். ஏற்கனவே பல நோய்கள் இருக்குது, அதுக்காக மக்கள் படாத பாடு பட்டுட்டு இருக்காங்க. ஹெல்மெட் இல்லாமல் போய் கீழே விழுந்து கையில் காலில் அடிபட்டு இல்லை தலைக்காயத்தினால வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சிரமம் ஏற்படுத்தி நம்ம சிரமத்துக்கு உள்ளாக வேண்டாம். இன்றைக்கி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ரோடு வகையில் எல்லாத்தையுமே குண்டுங்குழியெல்லாம் பண்ணியாச்சு. ரோட்டில் வந்து மேடு பள்ளங்கள் வந்து நமக்கு விபத்துக்கு காரணமாக பெரும்பாலும் இருக்கிறது இல்லை. இன்ஜின் மெஷினரி அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க. பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் பிரேக் பிடிச்சிக்கிட்டா இழுத்து விட்டுருவோம்பாங்க, இப்போ அப்படிலாம் கிடையாது. ஃப்ரண்ட்டில் தான் டிஸ்க் பிரேக்குன்னு சொல்லக்கூடிய ஹை ப்ரொஃபைல் பிரேக்கே அங்கே தான் இருக்குது. அது ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சா தான் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டை பிடிங்க, ஒன்றும் ஆகாது, கம்ப்ளீட்டாக எங்கள் வண்டி பேலன்ஸ் பண்ண வண்டி, அப்படி தான் விளம்பரங்களே வருது. ஸோ இன்றைக்கி வந்து இன்ஜினியரிங்லேயும் நம்ம தயாராகிட்டோம், இருக்கிற ரோடை பெர்ஃபெக்டாக வச்சுக்கிறதுலையும் தயாராகிட்டோம். ஒரே விஷயம் எங்கே, நான் எஜுகேஷன் இல்லை, எப்படி நாம் போனோம். ரோடுங்கிறதுல வந்து எல்லாருக்கும் சம உரிமை இருக்குது. பஸ் ஸ்டாப்பில் நின்று தான் ஏறணும், எங்கே நடைபாதை இருக்கோ அந்த நடைபாதையை பயன்படுத்தணும், சிக்னல் வந்ததுன்னா நிற்கணும். உலகத்திலேயே வந்து சிக்னலை மாற்றி யூஸ் பண்ணுறது டப்ப தேசத்தில் தான். நான் இங்கேயும் பார்த்துருக்கேன், சென்னையிலையும் பார்த்துருக்கேன், மதுரையிலையும் பார்த்துருக்கேன், போகிற இடங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சிக்னல் அப்படின்னு கேட்டால் உடனே மூணு கலர் என்னெல்லாம் சொல்லுங்கள், ரெட் இருக்குது, எல்லோ இருக்குது, க்ரீன் இருக்குது. ரெட்டுனா ஸ்டாப்பு, எல்லோனா ரெடி, க்ரீன்னா கோ. இது எல்லாருமே சொல்லுவாங்க, புக்கில் அப்படி தான் இருக்குது, நில் கவனி செல் அப்படி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்கள் போயிட்டுருக்கிற இடத்துல மாற்றி தான் வரும். க்ரீனுக்கு அப்புறம் எல்லோ தான் வரும், எல்லோ வந்ததுக்கு அப்புறம் ரெட்டு தான் வரும், ரெட்டுக்கு அப்புறம் எகெயின் க்ரீனுக்கு போயிடும். ரெட்டு முடிஞ்சதுன்னா நில் நிற்க சொல்லியாச்சுன்னா நின்னதுக்கு அப்புறம் போகத்தான் சொல்கிறோம். ஆனால் நாம் சொல்லும் போது இதை இப்படி சொல்கிறோம். இப்போ பயன்படுத்துறது எப்படிடா, க்ரீனுன்னா சாதாரணமாக போ, எல்லோனா கொஞ்சம் வேகமாக போ, ரெட்டு போட்டால் தலைதிரிக்கிற வேகத்தில் போ, இப்படி தான் எல்லோரும் போகிறாங்க. ஏடா முன்னாடி போகிறவரோடய சேர்ந்து போயிட்டால் ஒரு அந்த 20 செகண்டோ 30 செகண்டோ மிச்சப்படுத்திடலான்னு நினச்சி, இதுதான் வந்து ஆபத்துகளுக்கு எல்லா இடத்துலையும் காரணமாக இருக்குது. ஸோ நாம் நம்மளோட லெத்தார்ஜிக்னஸ், ஒரு லேசினஸ், ஒரு சோம்பேறித்தனம்னு சொல்லலாம், இல்லைனா எனக்கு என்ன ஆயிரப்போகுதுங்கிற ஒரு அந்த நினப்புன்னு சொல்லலாம், அந்த நினப்பு மட்டும் எடுத்துட்டு எனக்கு கூட நானும் வந்து மனிதன் தான், மனிதன்னா எல்லா பிரச்சனையும் அவனுக்கும் வரும். அவர் இன்னொருத்தருக்கு வந்தது பேப்பர்ல நியூஸ் படிக்கும் போது என்னென்னலாம் பிரச்சனை எல்லாம் யார் யாருக்கும் வந்ததுன்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அது எல்லாம் நமக்கும் வரும் அப்படின்னு நினைச்சா ரோடு கான்சியஸா இருக்க முடியும், நம்மளால பிரச்சனை இல்லாம போக முடியும்.
ஃபயர் சேஃப்டியோட ரோட் சேஃப்டியும் பத்தி சேர்த்து ரொம்ப அருமையா சொன்னீங்க. அடுத்தது வந்து மழைக்காலங்கள்ல, மழைக்காலங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல சேரும் சகதியமா இருக்கு, வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருது, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி சமயத்துல என்ன முன்னேற்பாடுகள் செய்யணும், அதை பத்தி சொல்லுங்களேன்.
மழைக்காலம் வந்து ரொம்ப நல்ல காலம், மக்கள் எல்லாருக்கும் மழை வேணும். மழை வர்ற நேரத்துல அது தினசரி வாழ்க்கை இடையூறு பண்றது ஒரு அளவுக்கு நம்ம ஒத்துக்க வேண்டியதுதான். ஆனாலும் அதை எதிர்பார்த்து இந்த வடிகால் வசதிகள் நம்ம ஏரியால இருக்கிற இடத்துல அந்த பாலத்து பக்கத்துல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே எல்லா ஊர்லயுமே பாலத்து பக்கத்துல குப்பையை போடுறத ஒரு பழக்கமா வச்சிருக்காங்க. அது தண்ணியில அடிச்சுட்டு ஓடிடும் அப்படின்னு அவங்களா நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி ரெகுலரா அந்த தூர் வாராம இந்த போடுற குப்பைகள் போய் அதுல அடைக்கிறதுனாலதான் வடிகால் இல்லாதப்போ தண்ணிக்கு போற வழி இல்லாம பக்கத்துல இருக்கிற வீடுகளுக்குள்ள எல்லாம் பூந்து. சோ நம்ம அந்தந்த காலனியில அவங்கவுங்க ஏரியாவுக்குள்ள இந்த வடிகால் வசதிகளை எல்லாம் சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள தண்ணி வர பிரச்சனை இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட முடியும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் லைன்ல பிரச்சனை வந்து எர்த்திங் ப்ராப்ளம் வரும், மழை காலத்துல கிளைகள் விழுந்து சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஓவர பீரியட் ஆஃப் டைம் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து கூட பண்றாங்க, அப்பப்போ வந்து கிளைகளை வெட்டி விடுற வேலையெல்லாம் செய்யறாங்க. இருந்தாலும் அதையும் மீறி நம்ம வீட்டு பக்கத்துல ஏதாவது ஒரு பெரிய மரம் இருக்கு, அதோட கிளை மேல உழுற மாதிரி வாய்ப்பு இருக்குன்னா அந்த கிளையை மட்டும் நம்ம கட் பண்றது அந்த வேலையெல்லாம் இந்த வெயில் காலத்திலேயே செஞ்சு வச்சிட்டோம்னா மழை நேரத்துல ஒரு புயல் காத்தோ வெயிலோ அடிக்கும் போது கூட அது நமக்கு எலக்ட்ரிசிட்டி லைன்ல ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மழை காலத்துல முக்கியமா கவனிக்க வேண்டியது மழை காலத்துல போட வேண்டிய துணி வகைகள். ராத்திரி பயணம் பண்றவங்க எப்பவுமே வெளிர் நிறத்துல தான் ட்ரெஸ் போடணும், மழை காலத்துல கண்டிப்பா அப்படிதான் இருக்கணும். லைட் கலர் ட்ரெஸ் தான் வெளியில் ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு லைட் அடிச்சா கூட தெரியும். ஸோ மழை காலத்துல இன்னும் செக் பண்ண வேண்டியது வண்டியிலன்னு பாத்தீங்கன்னா டயரோட கிரிப்பு. லேசா மழை தூரிச்சு அப்படின்னா நிதானமான வேகத்துல தான் போகணும். நிதானமான வேகம் அப்படின்னா ஒருத்தருக்கு அது 40 இருக்கு, இன்னொருத்தருக்கு ஒரு 50 இருக்கு. நம்ம இதுல பிசிக்கல் மனோதத்துவம் ரெண்டையும் பார்க்கணும். வயசு கம்மியா இருக்கிற ஒரு பையனுக்கு பைக்கு கையில கொடுத்தீங்கன்னா அவர் 60 போனா என்ன நான் சாதாரணமா தானே போறேன்னு நினைப்பார். அதே ஒரு 45 வயது பெண்மணியோ ஒரு வயது அந்த வயசுல இருக்கிற ஒரு ஆளுக்கு கொடுத்தோம்னா இது 60 போறது ரொம்ப ஓவரா தெரியுது, இன்னும் கொஞ்சம் கம்மியா போலாங்கிறது இருக்கும். ஸோ மனசளவும் இருக்கு, வண்டியோட கெப்பாசிட்டியும் இருக்கு. ஆனால் மழை நேரத்தில் கண்டிப்பாக 40 மேலே யாரும் போகக்கூடாது. போகிற மாதிரி இருந்ததுன்னா எந்த நேரத்தில் வேணாலும் சறுக்கி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ இவ்வளோ நாள் மழையே பெய்யல, திடீர்னு மழை பெஞ்சுது. அந்த திடீர்னு மழை பெய்யும் போது ரோடும் அந்த கிரிப்பும் வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. என்னோட நண்பர் ஒருத்தர் அவர் சங்கடமான செய்தி தான், அடிபட்டு இப்போ 3 ஆச்சு, இந்த ஃபர்ஸ்ட் மழை பெய்யும் போது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்து 22 தையல் போட்டிருக்கு. சாதாரண வேகத்தில் போகிறவர் தான் இத்தனைக்கும். என்ன சொல்ல வரோம்னா இது எனக்கும் நடக்குங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தெரியணும். இது எல்லாருக்கும் நடக்கணுங்கிறது என்னோட விருப்பம் கிடையாது, இது எனக்கு கூட நடக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சாதான் இதுல இருந்து நம்மளை நம்ம அந்த அவேர்னஸோட இதை நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
சரிங்க சார், இந்த தீ விபத்தினால் ஏற்படக்கூடிய பாதுகாப்பு முறைகள் சொன்னீங்க இல்லையா, பயிற்சி கொடுக்கறேன் அப்படின்ட்டு. இப்போ கோவை மாவட்டத்தில் எத்தனை தொழிற்சாலைகள் கல்வி நிறுவனங்கள் வந்து தன்னுடைய மாணவர்களுக்கும் சரி ஊழியர்களுக்கும் சரி முறையாக இந்த மாதிரி பயிற்சிக்கு ஏற்பாடு பண்றாங்க?
முறையா ஏற்பாடு பண்றது நிறைய நிறுவனங்கள் இருக்காங்க. இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரங்கம்மாள் கல்வி நிலையத்தில் ஒரு பயிற்சி கொடுத்தோம். அடுத்தது மற்ற நிறுவனங்கள் எல்லாம் அணுகிட்டு இருக்கோம், அடுத்த ஜனவரியிலிருந்து ஆரம்பிப்போம். ரோட் சேஃப்டிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நிறைய சமூக ஆர்வலர்களோட சேர்ந்து நிறைய ஸ்கூல்ல கொடுத்துருக்கோம், பெரிய பெரிய பள்ளிகள் எல்லாம் கொடுத்துருக்கோம்.
சரி, பாதுகாப்பு முறைகள் பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ யாராவது உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா என்ன நம்பர்?
9489111 7.
ரொம்ப அருமையா சொன்னீங்க பாதுகாப்பு முறைகள் பத்தி, அதாவது தீ விபத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அப்புறம் பாதுகாப்பு முறைகள், அப்புறம் மழை பட்டாசுனால் ஏற்படக்கூடியது, பல்வேறு விஷயங்களை பத்தி ரொம்ப அருமையா தெளிவா சொன்னீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ மேடம், ரொம்ப நன்றி, வணக்கம்.
என்ன நண்பர்களே, வந்தே மாதரம் மாதவன் அவர்கள் சொன்ன கருத்துக்களை கேட்டீங்களா? தொழிற்சாலைகளில், நிறுவனங்களில், பள்ளிக்கூடமாகட்டும், வீடாகட்டும், என்னென்ன பாதுகாப்பு முறைகளை நம்ம கையாளணும், ஒருவேளை தீ விபத்து ஏற்பட்டால் அதற்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற பல பயனுள்ள குறிப்புகளை தந்தாங்க. இதை கேட்டு நம்ம அனைவரும் பின்பற்றலாம் இல்லையா?
உடன் உரையாடியவர் என் கோமா. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தொலைபேசி வாயிலாக தெரிவிப்பதென்றால் 0422 243 1055 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாக தெரிவிப்பதென்றால் dee@tnau.ac.in என்ற முகவரிக்கு உங்களது கருத்துக்களை அனுப்பலாம். நிகழ்ச்சிகளை வேளாண் பல்கலைக்கழக இணையதளமான அக்ரிடெக் போர்ட்டலில் இ ரேடியோ ப்ரோக்ராம்ஸிலும் கேட்டு பயன்பெறலாம்.